கலாத்தியர் அத்தியாயம் 3. புத்தியில்லாத கலாத்தியர்களே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமலிருக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுடைய கண்களுக்கு முன் தெளிவாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதினாலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது சரீரத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இவ்வளவு புத்தி இல்லாதவர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாக அனுபவித்தீர்களோ? அவைகள் வீணாக போய்விட்டதே. அன்றியும் உங்களுக்கு ஆவியானவரை கொடுத்து உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் செய்கைகளினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக நினைக்கப்பட்டது. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே யூதர் அல்லாத மக்களை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னமே கண்டு, உனக்குள் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு நற்செய்தியாக முன் அறிவித்தது. அப்படியே விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் செய்கைக்காரர்களாகிய எல்லோரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்யாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே தேவன் ஒருவனையும் நீதிமானாக்குகிறதில்லை என்பதை வெளிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியது இல்லை. அவைகளை செய்கிற மனிதனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தொங்கவிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யூதர் அல்லாத மக்களுக்கு வருவதற்காகவும் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வதற்காகவும் இப்படி ஆனது. சகோதரர்களே, மனிதர்களின் முறைமைகளின்படி சொல்லுகிறேன், மனிதர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதுமில்லை, அதனோடு எதையும் கூட்டுகிறதுமில்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை பற்றி சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆகவே நான் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னமே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருடங்களுக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது வாக்குத்தத்தத்தை பயனற்றதாக்காது. அன்றியும் உரிமை பங்கானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிருக்காது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரைக்கும் அக்கிரமங்களின் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் தேவ தூதர்களைக் கொண்டு மத்தியஸ்தனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவன் ஒருவனே. அப்படியென்றால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிரானதா? இல்லையே. நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இல்லாததினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும்படி வேதம் எல்லாவற்றையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆகவே விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாக நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடம் வழி நடத்துகிற ஆசிரியராக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் ஆனவர்கள் இல்லையே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவிற்குள்ளாக ஞானஸ்ஞானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையென்றும் சுதந்திரமானவன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தினால் வாரிசுகளாகவும் இருக்கிறீர்கள்.